சர்வபுகழும் சர்வலோக ரட்சகனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்தொடர்ந்து அவர்களது உத்தம தோழர்கள் தாபியங்கள் தபாவு தாபியங்கள் ஏனைய எல்லா முஸ்லீம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் பல கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். அந்த ஜீவராசிகளை படைத்து அந்த படைப்பினங்களுக்கு வாழ்வு என்ற ஒன்றையும் மரணம் என்ற ஒன்றையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவே இந்த வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட காலம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது. பொதுவாக அல்லாஹு தஆலா இந்த வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பதனுடைய நோக்கத்தை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு தஆலா இந்த வாழ்வையும் இந்த மரணத்தையும் படைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களிலே யார் சிறந்த அமல் புரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். எனவே இந்த நோக்கத்தை பொறுத்தவரையில் படைப்பையும் படைத்து அதற்குரிய வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கக்கூடிய இந்த நோக்கத்தை பொறுத்தவரையில் அந்த நோக்கத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர ஏனைய எல்லா படைப்புகளும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாங்களும் அதே போன்று ஜின்களும் அநேகமானவர்கள் இந்த பொறுப்பை இந்த கடமையை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். இன்னொருடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறான், வலகத் ஹலக்னல் இன்ஸான ஃபி அஹ்சனி தக்வீ. இத்தனை ஜீவராசிகளை படைப்புகளை நாங்கள் படைத்தாலும் மனிதனை ஒரு அழகிய தோற்றத்திலே நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அவ்வளவு படைப்புகளுக்குள்ளும் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக மனித படைப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்றாலும், சும்மா ரததினாஹு அஸ்ஃபல ஸாஃபிலி. எவ்வளவு உயர்ந்த ஒரு ஜாதி படைப்பாக இந்த மனித படைப்பு இருந்தாலும், சும்மா ரததினாஹு அஸ்ஃபல ஸாஃபிலி, அந்த படைப்பை தாழ்ந்தோர்களிலும் தாழ்ந்தோராக நாங்கள் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதிலிருந்து தப்பக்கூடியவர்கள் யார்? இந்த தாழ்ந்தோர்கள் பட்டியலிலே நுழையாமல் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ்ஸாலிஹாத். எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர. அவர்களுடைய விஷயம் இருக்கிறதே, அவர்களுடைய கூலி நிரந்தரமான தடையில்லாத ஒரு கூலியாக அவர்களுடைய ரப்பிடத்திலே இருக்கிறது என்றும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இத்தனை படைப்புகளுக்குள்ளும் ஒரு உயர்ந்த ஒரு படைப்பாக நாங்கள் இருந்தாலும், ஈமான் என்ற ஒன்றை கொண்டும் ஈமானோடு செயல்பாடுகள் நல்ல முறையிலே அமைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கொண்டும் நாங்கள் இல்லை என்றால் படைப்புகளிலேயே தாழ்ந்த ஒரு படைப்பாக நாங்கள் மாறிவிடுவோம். ஏன்? ஏனைய படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விடுகின்றன. அந்த நோக்கத்தை அவைகள் இலட்சியத்தை அடைந்து விடுகின்றன. அதன் காரணமாக அவைகளுக்கு ஆறறிவு என்ற ஒரு அறிவு இல்லாவிட்டாலும் அவைகள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவைகளாக இருக்கின்றன. ஆனால் மனிதன் கூடுதலான ஒரு அறிவை அவன் வழங்கப்பட்டாலும், படைப்புகளிலேயே ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அவன் கருதப்பட்டாலும், அவன் ஈமான் என்ற விஷயத்தை அடையாமல், ஈமானோடு நல்ல செயல்பாடுகளும் அவனிடத்திலே வரவில்லை என்றால், அவன் அந்த எல்லா படைப்புகளையும் விடவும் தாழ்ந்த ஒரு படைப்பாக அவன் ஆகிவிடுகின்றான் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான், மனிதர்களிலே அதிகமானவர்களை நாங்கள், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். அவர்களுடைய விஷயம் என்ன? அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அதை கொண்டு நல்லதை கேட்டு செயல்பட மாட்டார்கள். அவர்களுக்கு பார்வைகள் இருக்கின்றன, அதை கொண்டு நல்லதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அதேபோன்று அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் மேலதிகமான ஒரு அறிவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை கொண்டு இந்த இஸ்லாத்தையும் ஈமானையும் நல்லதையும் கெட்டதையும் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். இன்ஹும் இல்லா கல் அன்ஆம், இந்த மனிதர்கள் நல்லதை சிந்திக்காத, அதனை செயல்படுத்தாத, அதிலே தங்களுடைய உள்ளத்திலே வாங்கி கொள்ளாத அந்த மனிதர்கள் எல்லாம் கால்நடைகளை போன்றே தவிர அவர்கள் இல்லை. பல்ஹும் அபல், அந்த கால்நடையை விடவும் அவர்கள் வழிகட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாங்கள் எங்களுடைய இந்த உயர்ந்த படைப்பாகி இந்த மனித படைப்பை அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலம் உண்மையிலேயே உயர்ந்த படைப்பு என்ற அந்த அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அத்தியாவசியம் என்ன? ஈமான். முதலாவது ஈமான், சரியான ஈமானை எங்களுடைய உள்ளத்திலே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த ஈமான் சார்ந்த செயல்பாடுகள், வெறுமனே ஈமான் இருந்தால் செயல்பாடு இல்லாவிட்டால் அது ஈமானே கிடையாது. அதேபோன்று செயல்பாடுகள் இருக்கிறது, ஈமான் இல்லை என்றாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இது இரண்டும் பின்னி பிணைந்தது. இது இரண்டும் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சுமார் 100க்கு மேற்பட்ட இடங்களிலே எப்படி சொல்கின்றான் என்றால், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ்ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் அவர்கள் செய்கின்றார்களோ என்றுதான் இந்த ஈமானையும் நல்ல அமல்களையும் அல்லாஹு தஆலா சேர்த்தே தான் சொல்லுகின்றான். வெறுமனே ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹை நாங்கள் நம்பிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுக்கு எதிரான அவனுடைய கட்டளைக்கு முரணான செயல்பாடுகள் எங்களிடத்திலே இருக்குமாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் அல்லாஹை நம்பவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நல்ல ஒரு உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் நான் வேறு யாரிடத்திலும் கேட்டிருக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? குல் ஆமந்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல். சும்மஸ்தகீம், அதிலே நீ நிரந்தரமாக, அதிலே நீ உறுதியாக இருது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் சொன்னார்கள்? அல்லாஹ்வை ஈமான் கொள்வதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விடயங்கள் என்ன? இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு, இவர்கள் அல்லாஹ்தான் ரப்பு என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அதிலே அவர்கள் உறுதியாகவும் இருந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களிடத்தில் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு, பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள் என்று அவர்கள் மலக்குமார்கள் வந்து மரண தருவாயில் இறங்குவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் ரப்பி என்று சொன்னால் மட்டும் போதுமா? அதனுடைய உண்மையான யதார்த்தம் என்ன? அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கின்றேன் என்ற ஈமான் மட்டும் என்னுடைய உள்ளத்தில் இருந்தால் சரியா? அந்த ஈமான் பிரதிபலிக்க வேண்டிய விஷயம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு மனிதனை பார்த்து இவன் என்னுடைய எஜமான் என்று வாய்க்கு 100 முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த எஜமானுடைய கட்டளைகள் விஷயத்தில் அவனுக்கு எந்த ஒரு கவனமும் கிடையாது. இதை செய்யாமல் இருக்கிறான், இதை செய்யாதே, அதனை செய்கிறான், இதை கட்டாயம் செய்து கொண்டு வா, கணக்கே இல்லை என்றால் உண்மையிலே இவன் சொன்ன இந்த வார்த்தையின் பிரகாரம் இவன் நடக்கின்றானா என்றால் இல்லை. அதுதான் அதற்குரியவிடை. அதே போன்றுதான் அல்லாஹை நான் விசுவாசிக்கிறேன், அவனுடைய தூதரை நான் விசுவாசிக்கிறேன், மறுமை நாளை நான் நம்புகின்றேன் என்று ஒருவன் ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தும் சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கவில்லை என்றால் அது அவன் பொய் சொல்லுகின்றான் என்பதுதான் அர்த்தம். அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹை என்னுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான், இப்ப தாடியை வெட்டாதே கேட்பது கிடையாது, கரண்டையின் கீழ் ஆடை உடுத்தாதே அல்லாஹ் சொல்கிறான் கேட்பது கிடையாது, தொழுகையை சரியாக நிறைவேற்று அல்லாஹ் சொல்கிறான் கேட்பது கிடையாது. இப்படியெல்லாம் இல்லாவிட்டால் எப்படி அவன் அல்லாஹை ரப்பி என்று சொன்ன அந்த வார்த்தையிலே அவன் உண்மையாளனாக இருக்க முடியும்? சொல்லக்கூடிய வார்த்தைகள் விஷயத்திலே உண்மையாளராக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், விசுவாசிகளே அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் சொல்லக்கூடிய இந்த ஈமான், இந்த உறுதியான செயல்பாடு, இவைகளெல்லாம் எங்களுடைய செயல்பாடுகளிலே சரியாக வந்தால்தான் உண்மையான ஈமான்தாரிகளாக, உண்மையான விசுவாசிகளாக எங்களால் ஆக முடியும். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த ஈமானோடு சேர்த்து குர்ஆனிலே சுமார் 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த செயல்பாடுகளையும் நல்ல முறையிலே அமைக்க வேண்டும் என்பதை சொல்கிறான். உதாரணத்திற்கு பாருங்கள், சூரத்து நிசா எனும் அத்தியாயத்தின் 124வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவர்கள் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ, மின் தகரின் அவ் உன்ஸா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வஹுவ முஃமினுன், அவர்கள் உண்மையிலேயே விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஃபஉலாஇக யத்ஃபுலூனல் ஜன்னா, அவர்கள் தான் சுவனத்திலே நுழைவார்கள், வலா யுத்லமூன நகீரா, அவர்கள் ஒரு சிறிதளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நல்ல அமல்கள் வர வேண்டும். அதற்கு முந்திய நிபந்தனை என்ன? ஈமான் சரியாக இருக்க வேண்டும். ஈமான் சரியாக இருப்பதோடு நல்ல அமல்களும் யாரிடத்திலே வருகின்றதோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே சுவனத்திலே நுழைவார்கள். நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அநியாயமும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான். என்னவென்றால், லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அதீம், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, அது மட்டுமல்ல மகத்தான கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதா என் அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே சொல்கின்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் செய்கின்றார்களோ, இன்னா லா நுதீஉ அஜ்ரமன் அஹ்ஸன அமலா, இப்படி ஈமானோடு நல்லமல் செய்யக்கூடிய இந்த நல்லவர்களுடைய கூலியை நாங்கள் ஒரு காலமும் வீணாக்க மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃப் எனும் அத்தியாயத்தின் 30வது வசனத்திலே சொல்லுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்பாடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, கானத் லஹும் ஜன்னாதுல் ஃபிர்தௌஸ் நுஸ்லா, அவர்களுக்கு உயர்ந்த ஒரு சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்கள் கிடைக்கும், ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், லா யபகூன அன்ஹா ஹிவலா, உங்களுடைய காலம் முடிந்து விட்டது, நீங்கள் இந்த சுவனத்திலே வாழ்ந்த காலம் போதும் என்று அவர்களை அந்த சுவனத்திலிருந்து குடி எழுப்பப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃப் எனும் அத்தியாயத்தின் 107-108வது வசனத்திலே சொல்கின்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, உங்களில் யார் நாளை மறுமை நாளில் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாரோ அவர் நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்புக்கு அடிபணிகின்ற விஷயத்தில், அவனை வணங்குகின்ற விஷயத்தில் யாரையும் கூட்டாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி அல் குர்ஆனிலே எத்தனையோ இடங்களில் ஈமானோடு சேர்த்து இந்த செயல்பாடுகள் சரியாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் எங்களுடைய ஒரு சிலருடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கிறது என்றால், நான் இந்த இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டேன், நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன், அவனுடைய தூதரை நம்புகின்றேன், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் நான் பயத் செய்து நான் நுழைந்து விட்டேன், எனவே நான் எப்படியும் வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்ற ஒரு சிந்தனை போக்கு எங்களிடத்திலே காணப்படலாம். இது ஒரு பிழையான ஒரு சிந்தனை போக்கு. இந்த பிரிவிலே உள்ளவர்கள் ஏன் நாசமாகி போனார்கள் என்றால், அவர்களுடைய ஒரு பிழையான ஒரு சிந்தனை போக்கு என்னவென்றால், அவர்கள் கலிமாவை முன்னுரிமைப்படுத்தினார்கள். இந்த கலிமா கடலை போன்று என்று சொன்னார். இந்த கடலினுள் எந்த ஒரு அசுத்தம் கலந்தாலும் அந்த கடல் அசுத்தமாவது இல்லை என்று சொல்லி இந்த கலிமாவையும் சொல்லிக் கொண்டு ஆயிரக்கணக்கான எத்தனையோ பாவங்களையும் சிறுக்குகளையும் குபர்களையும் அவர்கள் அடுக்கடுக்காக செய்தார்கள். கலிமாவிலே நம்பிக்கை வைத்தார். இதே ஒரு சிந்தனை போக்கு எங்களிடத்திலே வந்துவிடக் கூடாது. நாங்கள் பய செய்து விட்டோம், இஸ்லாத்திலே நாங்கள் நுழைந்து விட்டோம், ஒரு முஸ்லிமாக நாங்கள் மாறிவிட்டோம், நாங்கள் நல்ல அமல்கள் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் வெறுமனே ஈமானோடு சுவனம் நுழைந்து விடலாம் என்று எங்களிலே யாரும் நினைத்து விடக் கூடாது. இது ஒரு பிழையான ஒரு நினைப்பு. இந்த நினைப்பு எங்களிடத்திலே இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். இந்த இஸ்லாத்திற்குள் நுழைவது என்பது மட்டும் பெரிய ஒரு விடயம் கிடையாது. யார் வேண்டுமென்றாலும் நுழையலாம். ஆனால் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்களுக்குள் தான் சுவனத்தின் உயர்ந்த சுவனமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே நுழையக்கூடியவர்களும் இந்த இஸ்லாத்துக்குள்ளே இருப்பார்கள். அதே போன்று நரகத்தின் பித்தர்கில் அஸ்மல், நரகத்தின் அடித்தட்டுக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த ஜமாஅத்திற்குள் இருப்பார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் நன்றாக அமைத்து, நாம் சொல்லக்கூடிய இந்த ஈமான், சொல்லும் செயலும் சரியாக இருக்கக்கூடிய இந்த ஈமானை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இந்த செயல்கள் என்பது மிக முக்கியமானது. நாளை அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது என்னவென்றால் இந்த செயல்பாடுகள். இது இல்லாமல் ஒரு மனிதன் சுவனம் செல்வது என்பது சாத்தியமற்ற. யாருக்கு சாத்தியமானது என்றால், ஒருவன் ஈமான் கொள்ளுகின்றான், அவனுக்கு அமல்கள் எதுவுமே செய்ய கிடைக்க இல்லை, அவனுடைய உயிர் போய்விடுகின்றது. இவனுக்கு வேண்டுமென்றால் இது சாத்தியப்படலாம். ஆனால் ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்டு அந்த ஈமானுக்கு ஏற்றால் போல் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளாமல் வெறுமனே நான் ஈமான் கொண்டு விட்டேன் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுவதிலே எந்தவித ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்ல அமல்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், வமா அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஜுல்ஃபா. நீங்கள் காலம் பூராவும் உழைக்கிறீர்கள், அதிகமாக சம்பாதிக்கிறீர்கள், அதேபோல் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சொத்துக்களும் நாளை எங்களை நோக்கி உங்களை நெருக்கி வைக்கும் என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். யார் எங்களை நோக்கி நாளை மறுமை நாளிலே நெருங்கலாம் என்றால், இல்லாமன் ஆமன வாமில அமலன் சாலிஹ, எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களும் செய்கின்றார்களோ, ஃஉலாஇக லஹும் ஜஸாஉல் நஃப், அவர்களுக்கு தான் பன்மடங்கு கூலி இருக்கிறது, பிமா ஆமிலு, அவர்கள் செய்த அந்த நல்ல செயல்பாடுகளின் காரணமாக, வஹும் ஃபில் குர்ஃபாதி ஆமிலு, நாளை மறுமை நாளில் பாதுகாப்பான முறையில் உல்லாசமான அறைகளிலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே எங்களுடைய அதிகமான சொத்துக்கள் இருக்கலாம், அது கோடிக்கணக்கிலும் இருக்கலாம், எங்களுக்கு அதிகமான பிள்ளைகள் இருக்கலாம், அவர்கள் நூற்று கணக்கிலும் செல்லலாம், ஆனால் நாளை மறுமை நாளில் இந்த வளங்களை வைத்து அல்லாஹ்வை நாங்கள் நெருங்கிவிட முடியாது. அல்லாஹ்வை நெருக்கி வைக்கக்கூடிய விஷயம் என்ன? ஈமான், அத்தோடு நல்ல செயல்பாடுகள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூரத்து சபா எனும் அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே சொல்கின்றான். எனவே உண்மையான ஈமானோடு சேர்த்து நல்ல செயல்பாடையும் எங்களுடைய உண்மையான இந்த வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் காட்டு அரபிகள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று பெருமையாக சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு, அவர்களுடைய நினைப்பு எப்படி இருந்தது என்றால், ஏதோ ஈமான் கொண்டதன் மூலம் நபிக்கும் சஹாபாக்களுக்கும் ஏதோ நன்றி செய்தது போன்று, அவர்களுக்கு ஏதோ நன்கொடை கொடுத்தது போன்று அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தன. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் ஈமான் கொண்டேன் என்று மட்டும் நீங்கள் சொல்லாதீர்கள், நீங்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த இஸ்லாமிய வழியை காட்டி தந்ததற்காக அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி உங்களுடைய செயல்பாடுகளிலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொன்னான். எனவே உண்மையான ஈமானோடு நல்ல செயல்பாடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். வாக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. இந்த நன்மை நல்ல அமல்கள் இதனுடைய பிரயோஜனம் என்ன, இது என்ன பிரயோஜனத்தை எங்களுக்கு தரப்போகிறது என்று ஒரு சிலர் சிந்திக்கலாம். இதனுடைய பிரயோஜனங்கள் பல இருக்கின்றன. அதிலே ஓரிரு பிரயோஜனங்களை இந்த இடத்திலும் அதே போன்று ஜும்மாவுக்கு பிறகும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். முதலாவது பிரயோஜனம் என்னவென்றால், எங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த ஈமான், இந்த நல்ல செயல்பாடுகள் பயன்படுகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன் அஸ்ஸய்யாத், நிச்சயமாக நல்ல செயல்பாடுகள் நல்ல அமல்கள் இருக்கின்றனவே அவைகள் தீய செயல்பாடுகளை போக்கிவிடுகின்றன. தாலிக திக்ரா லித்தாகிரீன், எவர்கள் உண்மையிலேயே படிப்பினை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு இதிலே நல்ல ஒரு உபதேசம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஹூத் எனும் அத்தியாயத்தின் 114வது வசனத்திலே சொல்லுகின்றார். எனவே முதலாவது பிரயோஜனம், நாங்கள் செய்யக்கூடிய இந்த நன்மையின் மூலம் எங்களுடைய பாவங்கள் அழிந்து விடுகின்றன என்பதுதான் அதனுடைய ஒரு பிரயோஜனம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கின்றார், எவர்கள் ஈமான் கொண்டு தௌபா செய்து அவர்கள் நல்ல அமல்களையும் அவர்கள் வைத்துக் கொள்வார்களாக இருந்தால், அவர்களுடைய பாவங்களை கூட அல்லாஹு தஆலா எப்படி செய்கின்றான் என்றால் நன்மைகளாக மாற்றிவிடுகின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இதே ஒருவர் இந்த இஸ்லாத்திற்குள்ளே வருகின்றார், ஈமான் கொள்கின்றார், ஒரு செய்யக்கூடிய ஒரு குற்றத்திலிருந்து தௌபா செய்து விடுகின்றார் என்றால் அதனை நோக்கி அவர் மீளாமல் இருக்க வேண்டும். மீளாமல் இருந்து நல்ல அமல்களை அவர் செய்து கொண்டிருப்பாராக இருந்தால் அதன் மூலம் அவருடைய பழைய பாவங்களை கூட அல்லாஹு தஆலா நன்மைகளாக மாற்றி விடுகின்றார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெகுமதி என்பதை பாருங்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டு ஈமானை கொண்டு விட்டு அதிலே அவர் தன்னுடைய செயல்பாடுகள் விஷயத்திலே மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் அவருடைய நன்மைகள் விஷயங்கள், அவருடைய ஏனைய பழைய பாவங்கள் விஷயங்களே கூட அல்லாஹு தஆலா திருப்பி கொண்டு வருவான் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்குள் நாங்கள் நுழைந்தால், ஈமானை நாங்கள் அடைந்து விட்டால், எங்களுடைய பழைய பாவங்கள் அனைத்தையும் விட்டு நாங்கள் ஒதுங்கிவிட வேண்டும். அதிலிருந்து ஒதுங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்து நல்ல செயல்பாடுகளாக எங்களுடைய செயல்பாடுகளை மாற்றினால் எங்களுடைய பழைய பாவங்கள் போக்கப்படுகின்றன ஒரு பக்கம், அந்த பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுகின்றன என்பது இன்னொரு பக்கம், எல்லாமே ஒரு வெகுமதியாக அல்லாஹு தஆலா விசுவாசிகளுக்கு தருகின்றான். இதனை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த நன்மையை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நாளை மறுமை நாளிலே பிரயோஜனப்படக்கூடிய ஒரு சம்பாத்தியம் என்றால் இந்த நன்மையை தவிர வேறொன்றும் கிடையாது. இந்த நன்மைதான் அந்த பிரயோஜனம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை மூன்று விஷயங்கள் பின்தொடர்கின்றன. அதிலே ஒன்று அவனுடைய குடும்பம், இரண்டாவது அவனுடைய சொத்து, மூன்றாவது அவனுடைய அமல். இந்த மூன்று விஷயங்களும் அவனை பின்தொடர்ந்தாலும் அவனுடைய வீட்டோடும் குடும்பத்தோடும் அவனுடைய மன்னரை வரைக்கும் தான் அவைகள் பின்தொடர்கின்றனவே ஒழிய அவைகள் மன்னரைக்குள் பின்தொடர்வது கிடையாது. ஆனால் எவருடைய அமல் இருக்கிறதோ, எவர் நல்ல அமல்களை புரிந்திருக்கிறாரோ, அவருடைய அந்த அமல்கள் கடைசி வரைக்கும் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாங்கள் எவ்வளவு சொத்துக்களையும் குடும்பங்களையும் சம்பாதித்திருந்தாலும் அவைகள் எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் மறுமையினுடைய வாழ்க்கை விஷயத்திலோ அல்லது மன்னரை வாழ்க்கை விஷயத்திலோ தரப்போவது கிடையாது. கடைசி வரைக்கும் எங்களோடு எங்களுக்கு துணையாக இருக்க போவது எங்களுடைய அமல்கள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த அமலுடைய இன்னும் பல பிரயோஜனங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகையின் பிறகு உங்களுக்கு நான் இதனை விளக்கப்படுத்துவேன். الحمد لله والصلاة والسلام على رسول وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فجمعة ليلة நன்மையான விஷயங்களுடைய பிரயோஜனங்கள், அதனுடைய அத்தியாவசியம் என்னங்கிற சம்பந்தமான சில விஷயங்களை பார்த்தோம். அதில் பிரயோஜனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்தது வந்து, ஒருவர் நன்மை செய்கிற நேரம் வந்து அவருடைய பாவங்கள் எல்லாம் ஒன்று அழிக்கப்படுகிறது, இன்னொன்று வந்து அவருடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படுகின்றன என்றும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்றான். இது ஒரு பிரயோஜனம். நல்ல அமல்கள் அது எதுவாகவும் இருக்கலாம், தொழுகை, வணக்க வழிபாடுகள், அதே போல வந்து சதக்காக்கள், எந்த விதமான ஒரு நல்ல அமல்கள் நாங்கள் செய்ய போனாலும் அதனுடைய பிரயோஜனம் வந்து பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரயோஜனம். அடுத்தது இன்னொரு பிரயோஜனம் வந்து என்னன்னு சொன்னா, வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை தழுவ இருக்கிறோம். மரணத்தை தழுவி அதிலே பல கட்டங்களையும் தாண்டி வழக்குமார்கள் வருவாங்க, உயிரை பறிப்பாங்க, நல்லவங்களா இருந்தா இப்படி, கெட்டவங்களா இருந்தா இப்படி, இந்த மாதிரியான சில சில விஷயங்களை எல்லாம் தாண்டி ஒருவர் வந்து மண்ணறையில் அப்படியே இருப்பார். இருக்கிற நேரம் இந்த நன்மைகள் எந்த அளவு அந்த மனிதனுக்கு கை கொடுக்கிறது, அதே போன்று அவனுடைய தீமைகள் எந்த அளவுக்கு அவனை பயமுறுத்துகிறது என்பது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்படி ஒரு நாள் கபர்ல இருக்கின்ற பொழுது தனியே இருக்கிற நேரம் ஒரு அழகிய ஒரு தோற்றத்தில் ஒரு மனிதர் வருவார். யாருன்னு சொன்னா, அவர் விசுவாசியாக இருந்து நல்ல அமல்கள் செஞ்சிருந்தார். இப்ப அழகிய தோற்றத்தில் ஒரு மனிதர் வருவார். ஹசன் உஸ்தியாப், அவருடைய ஆடையும் அழகாக இருக்கும், அதே போன்று தையீபுர்ரி, அவருடைய மனமும் நல்ல முறையிலே வீசிக்கொண்டிருக்கும். இப்படி ஒரு அழகான தோற்றத்தில் ஒருவர் வருவார். வந்து சொல்லுவார், அப்ஷிர் பில்லதி யசுருக்க, உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஹாதா யோமு கல்லதி குந்த துஆத், இதுதான் உனக்கு ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாள் என்று அவர் சொல்லுவார். பயக்கூலு லகு, அதற்கு இந்த மனிதர் கேட்பார், மண் அந்த நீர் யார், எனக்கு வந்து நன்மாராயம் சொல்லி என்னை வாழ்த்தக்கூடிய மனிதராகி நீங்கள் யார், புஷ்ரா. உங்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதருடைய செய்தி ஒரு முகத்தை போன்று இருக்கிறது, செஞ்சலிப்பாக இருக்கிறது, நீங்கள் யார் என்று அவர் கேட்பார். ஃபகால ஃபயகூல், அவர் சொல்வார், அன அமலுக ஸாலிஹ், நான் தான் உன்னுடைய நல்ல அமல் என்று அந்த வந்த மனிதர் சொல்லுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இப்படி அந்த மனிதர் தனியவரால் இருக்கிறார், குடும்பங்கள் கோத்திரங்கள் எல்லாவற்றையும் பிரிந்து மன்னரை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதருக்கு ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு ஆறுதல் சொல்ற நேரம் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷத்தினால் அவர் சொல்வாராம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் அக்கிமிஸ்ஸா, இப்பொழுதே நீ மறுமை நாளை கொண்டு வந்து விடு என்று அவர் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப யார் இந்த வந்தது, யார் நன்மாராயன் சொன்னது இவருக்குன்னு பார்த்தா, இவர் நல்ல அமல்கள், நல்ல அமல்கள் அல்லாஹு தஆலா ஒரு நல்ல அழகான மனிதருடைய தோட்டத்தில் அனுப்பி தனிமையில் இருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்யறார். இதே நேரத்தில் ஒரு ஆள் நல்ல செயல்பாடுகள் இல்லை, செய்யறதெல்லாம் மோசமான செயல்பாடுகள், பிழையான விஷயங்கள், ஹராம்களால் பேண்டது இல்லை, யாரை கேட்டால் இவர் மோசமானவன் சொல்லி சொல்றாங்க, இப்படியான ஒருவர் ஒரு ஆள் இருக்கிறார்னு சொல்லி சொன்னா வந்து இவரும் மரணத்தை தழுவார். இவர் மரணத்தை தழுவுற நேரம் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், மலக்குமார்கள் வருவாங்க, வேதனை கொடுப்பாங்க, அப்படி இப்படின்னு நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் அவர் அந்த உயிர் பிரிஞ்சு அவர் மன்னரை வாழ்க்கையிலே அவருக்கு கேள்விகள் கேட்கிற நேரம் சரியா பதில் சொல்லாம மலக்குமார்கள் தண்டனையை கொடுத்து இப்படி அவர் விடப்படுற நேரம் ஒரு ஆள் வருவார். இப்ப அவர் வருவார், வந்து அவர் அவர்கிட்ட சொல்லுவார், அவரை பார்த்தா வந்து அவர தோற்றம் வந்து ரொம்ப மோசமாயிருக்கு, அதே மாதிரி அவருடைய ஆடையை பார்த்தா வந்து ரொம்ப அழுக்காயிருக்கு, அதே போல் அவரிடம் இருந்து ஒரு துர்வாடை ஒரு கெட்ட வாடை வீசிக்கொண்டிருக்கும். அப்ப அவர் வந்து சொல்லுவார், வந்து உனக்கு ஏதாவது ஒரு தண்டனை இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த தண்டனை உனக்கு நடக்க இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பார். உடனே அவருக்கு ஒரு பயம் பிடிச்சிடு, ஏற்கனவே இருக்கிறது ஒரு பயத்துலதான் அவர் இருக்கிறார், இப்படி இவர் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்காட்டினத்தோட அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் கூடியது. உடனே அவர் சொல்லுவாராம், அல்லாவை அழைச்சி ரப்பி லா துமிஸ்ஸா, மறுமையினால மட்டும் கொண்டு வந்துடாத, கொண்டு வந்தா என் நிலைமை என்னவாகுமோன்னு சொல்லி அவர் பயப்படுவார்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒரு பிரயோஜனம், நாங்க இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் நன்மண்டா என்ன, அதுல பிரயோஜனம் என்ன, அது எங்களுக்கு என்ன ஒரு தாக்கத்தை செலுத்த போகுது, ஏதோ கண் காணாத ஒரு விஷயம் மாதிரி எங்களுக்கு நாங்க செஞ்சுட்டு போறோம். ஆனா எப்ப நாங்க எங்களுடைய கண்ணை மூடுகின்றோமோ, எப்ப மரணத்தை அடைகின்றோமோ, அப்பொழுதிலிருந்து அந்த நன்மையினுடைய பிரயோஜனங்கள் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை காட்டுவான் நல்லவங்களா இருந்தா, மோசமானவங்களா இருந்தா நரகத்தை காட்டுவான், அதே போன்று மன்னரைக்குள்ள போயிட்டா வந்து நல்லவங்களா இருந்தா நன்மாராயங்கள் கிடைக்கும், கெட்டவங்களா இருந்தா செயல்பாடுகள் மோசமாயிருந்தா அவங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருக்கும், அவர் பயந்துகிட்டே இருப்பாருங்கிறத இந்த ஹதீஸ்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப எங்களோட நல்ல அமல்கள் கடைசி வரைக்கும் எங்களோடு துணையாக வரப்போகிறது. எங்களை பிள்ளைகள் யாராவது வந்து நாங்க மரணிச்சுட்டோங்கிறதுக்காக எங்களோட வந்து மன்ற படுக்க மாட்டாங்க, அதே போல எங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துகள் அதிகங்கள் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி எங்களை மண்ணறையில வந்து அதையும் சேர்த்து கொண்டு வந்து புதைக்க மாட்டாங்க. அப்ப எங்களோடு வரக்கூடியது என்னன்னு சொன்னா எங்களோட அமல்கள், அது நல்லதோ கெட்டதோ அது எங்களோட வரும், நல்லதா இருந்தா நன்மாராயம் கிடைக்கும், கெட்டதா இருந்தா வந்து அதன் மூலம் எங்களுக்கு பல துன்பங்கள் விடையேறிக்கு, இதுதான் அதில் உள்ள விஷயம். இது ஒரு பிரயோஜனம், நன்மை செய்தனுடைய பிரயோஜனம், அதே போன்று தீமை செய்வதனுடைய ஒரு எச்சரிக்கை. அதே போல மறுமையினால இன்னொரு சம்பவம் நடக்க இருக்குது, அது என்னன்னு சொன்னா அல்லாஹு தஆலா நரகத்துக்கு மேலால ஒரு பாலத்தை போட்டிருக்கிறான். ஏற்கனவே எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம். இந்த பாலத்துக்கு மேலாக நாங்கள் யாராக இருந்தாலும் அதன் கூடாகத்தான் நடந்து போகணும், அதுக்கு மேலால நடந்துட்டு போயிட்டு தான் சொர்க்கத்தை நாங்கள் அடையணும். இப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். இந்த சோதனை யாருக்குன்னு சொன்னா விசுவாசிகளுக்கு தான், இந்த ஜமாத்துக்குள்ள இந்த இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சோதனை, வேறவங்களுக்கு இந்த சோதனை கிடையாது.
ஏன்னு சொன்னா அவங்க வழிகேடு அவங்களுக்கு கேலி கணக்கிலே விஷயம் முடிஞ்சு அவங்க எல்லாத்தில நரகத்துக்கு எழுதிட்டு போங்கன்ற விஷயத்தை முடிச்சிருவான். ஆனா வந்து இந்த இஸ்லாத்துக்குள்ள ஈக்கிரவங்களுக்குள்ளதான் இந்த பரீட்சை நடக்கும். அப்ப சிலவங்க போவாங்க வந்து மின்னல் வேகத்துல போயிருவான். அந்த பாலத்தை நரகத்துக்கு மேலால் போட்டு இருக்கக்கூடிய அந்த பாலத்தை மின்னல் வேகத்துல கடந்துட்டு போயிருவாங்க, அவ்வளவு வேகம் அவங்கள. இன்னும் சிலர் வருவாங்க வேகமாக வீசக்கூடிய காற்றின் வேகம், புறம் வருவாங்க வேகமாக ஓடக்கூடிய குதிரை, பறக்கிற பறவை, அதே மாதிரி ஓடக்கூடிய மனிதன், நடக்கக்கூடிய மனிதன், இந்த மாதிரி பல அவங்களோட வேகத்துப்படி அவங்க போயிட்டு இருப்பாங்க. கடைசியில ஒரு ஆள் வருவார், இழுவி 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 அந்த பாலத்தை கடந்து போவார். இன்னும் சில பேர் வருவாங்க, அவங்க வந்து அந்த பாலத்தில் இருப்பாங்க, திடீர்னு வந்து அந்த நரகத்தில் கொலுக்கி வந்து அவங்களை இழுத்து நரகத்துக்குள்ள போட்டு. இப்படியெல்லாம் பல தரப்பட்ட மனிதர்கள் இந்த ஜமாத்துக்குள் இந்த இஸ்லாத்துக்குள் இருக்கத்தான் செய்வார். இப்படி அவங்களை தீர்மானிக்க கூடியது எது? ஒரு ஆள் மின்னல் வேகத்துல போறதுக்கும், ஒரு ஆள் ஓடி போற மாதிரி வேகத்துல போறதுக்கும், ஒரு ஆள் குதிரை வேகத்துல போறதையும் தீர்மானிக்க கூடிய சக்தி என்ன? எந்த இன்ஜின் இவங்களை இழுத்துட்டு போகுதுன்ற ஒரு விஷயத்தையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தஜ்ரி பிஹிம் ஆமால். என்ன மெயின் விஷயம் சொன்னா, அவர்களுடைய நல்ல அமல்கள் தான் அவர்களை ஓட்டிச் செல்கின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஆள் மின்னல் வேகத்துல போறான்னு சொன்னா அந்த அளவுக்கு அவர் அமல்கள். ஒரு ஆள் வந்து காற்றின் வேகத்துல போறான்னு சொன்னா அந்த அளவுக்கு அவர் அமல்கள். ஒரு ஆள் நினைச்சிட கூடாது, இந்த உலகத்துல நான் வேகமா ஓடுறேன், நல்லா வேகமா வாகனங்கள் ஓடுவேன், அதால வந்து அங்கேயும் அந்த மாதிரி ஓடிடலாம்னு சொல்லி யாரும் நினைச்சிடக்கூடாது. அது அங்க வேலை செய்யறது கிடையாது. இந்த உலகத்துல சக்திகளோ உலகத்துல உள்ள எங்களுடைய வீரங்களோ அங்கு வேலை செய்வது கிடையாது. அங்க வேலை செய்யறது என்னன்னு சொன்னா எங்களோட அமல்கள், அதுகள் தான் எங்களை தூக்கி வச்சுக்கிடும், அதுகள் தான் எங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவிகளாக நாளை மறுமை நாளில் இருக்கும். ஒரு ஆள் மின்னல் வேகத்துல போறதுக்கு அதுதான் காரணம், ஒரு ஆள் இழுவி இழுவி போறதுக்கும் அமல்கள் தான் காரணம். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நாளை மறுமை நாள் அந்த பாலத்தை நாங்க கடக்கணும் சொன்னா அந்த கொள்விகளால இழுக்கப்படாம நல்ல வேகமான முறையில நாங்க அதனை கடந்து செல்லணும் சொன்னா எந்த அளவு எங்களுடைய அமல்கள் அதிகமாக இருக்கிறதோ, அது தொழுகை, திக்ர்கள், இபாதத்துகள், சதகாக்கள், அதே போன்று இன்னொன்னு பல அமல்கள், குர்ஆன் ஓதுறது, இந்த வருது ரமதான் மாதம், இந்த மாதம் வந்து உண்மையிலே நன்மைகள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம், இந்த மாதிரியான இந்த காலப்பகுதிகளில் நல்ல விரைந்து அமல்கள் செய்யறது, இப்படியான செயல்பாடுகளின் மூலம் ஒரு மனிதன் வேகமாக அந்த சுவனத்தை அடையிறதுக்கு ஒரு பிரயோஜனமாக அது இருக்கு. இப்ப எங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு போட்டி உணர்வு காணப்படணும் இந்த நன்மைகள் அடைஞ்சு கொண்ட விஷயத்துல, அதே போன்று நிறைய நன்மைகளை சம்பாதிச்சு கொண்ட விஷயத்துல எங்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு போட்டி உணர்வு காணப்படணும். அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட காலத்தில் அந்த சஹாபாக்கள் எந்த அளவு ஒரு போட்டி உணர்வோட செயல்பட்டாங்க சொன்னா, ஒரு உதாரணம் சொல்லன்னு சொன்னா வந்து முஹாஜிர்கள் வந்தாங்க அல்லாஹ்வின் தூதர் இடத்துல, வந்து சொன்னாங்க யார சொல்லலாம், இந்த அன்சாரிகள் அதே மாதிரி இந்த பணங்கள் படைத்தவர்கள் நீங்க பாக்குறீங்க, நிறைய அவங்களுக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, அவங்க நிறைய சதகாக்கள் செஞ்சு முன்னேறிக்கிட்டே போறாங்க, எங்களுக்கு பெருசா அமல்கள் செய்யறதுக்கு இந்த மாதிரி சதகாக்கள் செய்யறதுக்கு பணம் இல்லையே யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் இடத்துல வந்து சொன்ன நேரத்தில் நபிசாசம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க இப்படி ஒரு வேலை செய்யுங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் சொல்லி 34வது ஆக்குங்க, இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க பெரிய ஒரு இடத்துக்கு நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி நபிசாசம் அந்த முஹாஜிர்களுக்கு அந்த ஏழைகள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இந்த செய்தி அந்த பணக்கார தோழர்களுக்கும் கிடைக்குது. அதாவது இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஐடியா ஒன்று இவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க, நன்மையை அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா, இதையும் நாங்க ஏன் விடுவான அப்படின்னு சொல்லி இதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது இவங்களும் சுபான் அல்லா 33, அல்ஹம்துலில்லா 33, இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இவங்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்ப முஹாஜிர்கள் பார்த்தாங்க, அடே இதையும் இவங்க செஞ்சா இப்ப நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இன்னொருக்கா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட முறைப்பாடு வச்சாங்க, யார சொல்றதா இந்த அமலை இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது செய்ய வழி இல்லை, பணங்கள் சதகாக்கள் செலவழிக்கிறது அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்த அருள், அதன் மூலம் அவங்க அதுல அடைஞ்சு கொள்றாங்க. நீங்க உங்களுக்கு முடிஞ்ச அமல்களை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்பியதாக அந்த ஹதீஸில் பதிவாக இருக்கு. இதுல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த அளவு அவங்களுக்கு மத்தியில இந்த நன்மைகளை தேடிக்கொள்ள விஷயத்துல கூடுதலான நன்மைகளை அடைஞ்சு கொள்ளணுங்கிற விஷயத்துல போட்டி இருந்திருக்குதுங்கிறத நாங்க பார்த்துக்கொள்ளலாம். எனவே அதே மாதிரியான ஒரு போட்டி எங்களுக்கு மத்தியில இருக்கணும். நிறைய அமல்களை நாங்க செய்யணும், நிறைய சதக்காக்களை நாங்க கொடுக்கணும், அதே போல வந்து முடிஞ்ச வரைக்கும் தொழுகைகள்ல நாங்க கலந்து கொள்ளணும். பாடங்களை எடுத்துக்கிட்டா நிறைய பேர் அதுல கலந்து கொண்டதே இல்ல, சுத்தி சுத்தி அங்க இங்க இருக்கிறாங்க, வந்து நிறைய வேலைகள் அப்படி இப்படின்னு பெயர்றாங்க, வந்து பாடங்கள்ல பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இவ்வளவு ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய விஷயம், அதுகளெல்லாம் நாங்க கவனம் செலுத்துறது இல்ல. இதுகளையெல்லாம் நாங்க தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நன்மைகள் விஷயத்துல அதிகமான நன்மைகள் எதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அதுகளை எல்லாம் விழுந்து விழுந்து நாங்கள் செய்து எங்களுடைய நன்மைகளுடைய அந்த பிரயோஜனத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்றதுக்கு முயற்சிக்கணும். ஏன்னா நாளை மறுமை நாளில் மனிதர்கள் அந்த மறுமை நாள் நிலைமையை பார்த்துட்டு யோசிப்பாங்களாம், நாங்கள் வாழ்க்கை பூரா பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் சுஜூதில் இருந்திருக்கலாமே என்றெல்லாம் மனிதர்கள் யோசிப்பாங்க. ஆனா யோசிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனவே நன்மையை பற்றி அதனுடைய விஷயங்களை பற்றி நாங்கள் இந்த உலகத்துல காணாவிட்டாலும் நாளை மறுமை நாளில் அது எங்களை தூக்கி நிறுத்த இருக்கிறது, எங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை அது தர இருக்கிறது என்ற அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகளை நல்ல முறையில் ஆக்கி உண்மையான ஒரு விசுவாசிகளாக நாங்கள் வாழ்ந்து மரணிக்கணும். இதுக்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக வந்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இளைஞர்களுக்கான ஒரு ஒன்றுகூடல் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். அகில இலங்கை ரீதியிலான வாலிபர்களுக்கான ஒன்றுகூடல், வயசு 15 30 வரைக்கும், திருமணம் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி முடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்க. நிறைய அவங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயத்துல மார்க்க உபதேசங்கள் அவங்களுக்கு செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அதனால வந்து பிள்ளைகள் வராங்களா இல்லையா, வந்திருக்கிறாங்களா இல்லையான்ற விஷயத்துல பெற்றோரும் கவனம் செலுத்துங்க. எப்படியாவது அவங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரொம்ப ஒரு பிரயோஜனமா இருக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சி. இப்ப இளைஞர்கள் மறந்துடாதீங்க அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளுங்க. காலையில 9 இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும். 8:30 ஒரு 2 வரைக்கும் அந்த நிகழ்ச்சி தொடரும். அடுத்து வந்து புத்தளம் வாலிபர்களுக்கான ஒரு மஷூரா ஒண்ணும் இப்ப இருக்குது. சகோதர இஸ்மத் அவங்களை சொல்லுங்க. முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்மா.